ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
அடியார்பர் மக்களே, நாம் இன்றைய காலை பொழுதிலே போற்றி பவரோடை என்ற ஞான சாத்திரத்திலே அந்த எட்டாவது போற்றியை பார்த்தோம் இல்லையா? தண்டாத புண்போலால் சேர்ந்த புழுக்குரம்பை மாமனையில் அன்பு சேர்கின்ற கட்டு ஐந்து ஆக்கி முன்பு உள்ள உண்மை நிலை ஒரு கால அகலாது இல்லையா? முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒரு கால அகலாது. இந்த கடிய இந்த என்ன செஞ்சாங்க, நம்முடைய அறிவை மறைத்து கண்மறைத்து அந்த மூலாதாரம் மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப. அப்போ இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய துரியாதீத அவத்தையில அதுக்கு என்ன அனுபவம், ஆன்மாவுக்கு என்ன அனுபவங்க, உயிர் படங்கள்ல என்ன அனுபவம், செய்ய முடியல, செய்ய முடியலன்னு அதனால என்ன அனுபவம், உங்களை கெட்டி போட்டா என்ன அனுபவம், துன்ப அனுபவம். அதான் அவிச்சை மாத்திரையே விடையித்து என்பார். அவிச்சை மாத்திரையே விடையித்து அப்ப அங்க துன்பம் மட்டும்தான் அங்க அனுபவமா இருக்கிறது இல்லையா? அங்க அப்போ எப்பொழுதுமே அறியாமை என்பது துன்பம் தான், அறிவு என்பது ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம்னா ஆனந்தம்னா என்ன, நமக்கு வீடு பேர், வீடும் பேர் விடுதலும் பெறுதலும் இல்லையா? எனவே அங்க பாச நீக்கமும் சிவப்பேரும், பாச நீக்கமும் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும், துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உண்டு. எனவே இந்த நிலையில இந்த ஆன்மா அங்கிருந்து அந்த துரியாதீதல கிடக்கிற அந்த ஆன்மாவுக்கு, அந்த துன்பத்தை அனுபவிச்சிருந்த ஆன்மாவுக்கு, எந்த ஒவ்வொரு அந்த நிலையில் இருக்க ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு விதமான துன்பத்தை அனுபவிக்கிறது. அந்த துன்பத்தின் அளவும் காலமும் வேறுபடுகிறது. அதான் கால நியதி அது காட்டி மேலோங்கும் முந்தி வியன்கட்டில் உயிர் சேர்த்து, உயிர் சேர்த்துனா உயிர் காற்றை சேர்த்து, உயிர் நானது உயிர் காற்றை சேர்த்து இல்லையா? அப்போ பிராணனை சேர்த்து இல்லையா? அப்போ பிராணனை சேர்த்த உடனே அதுக்கு என்ன செய்யறாரு, அப்போ பிராணன் வந்துருச்சு அங்க ஆன்மாவின் குணத்தை கொஞ்சம் விளக்கணும். அப்போ அந்த செயலாற்றலை விளக்குவதற்காக கலை, அறிவாற்றலை விளக்க வித்தை, இச்சையை விளக்க அராகம், அவை முன்பு தந்த தொழிலறிவு இச்சை துணையாக. எனவே அதற்கு இயல்பான அந்த அறிவு இச்சை செயலாகிய குணம் விளங்காதிருக்கவே இந்த கருவிகள் சார்பினாலே ஏகதேசமாக விளங்கி, அந்த ஏகதேசம் என்பது என்னன்னு பார்த்தோம், அவரவர் செய்த வினை அளவு அது விளங்கி இல்லையா? அங்கிருந்து அது எங்க வருகிறது, அந்த சுழித்தி நிலைக்கு வருகிறது, உறக்க நிலைக்கு வருகிறது. அந்த நிலைக்கு வரும் பொழுது அதுக்கு இந்த பிராணனோடு கூட சித்தமும் சேர்கிறது இல்லையா? அப்போ அந்த மானின் முக்குணமும் எய்தி மருளோடு மண்ணும் இதயத்து. அப்ப என்ன இருக்கு, மருள், மருளானது மயக்கம் இருள், இது மருள். இருள்னா ஒன்றுமே விளங்காமை, இது மயக்கம். எனவே அந்த மருளோடு மண்ணும் இதயத்தில், அப்போ அந்த இதயத்தில் அதுக்கு என்ன விடயம், அப்ப நனவுல கண்டது லேசாக சித்தத்தால் கண்ட பொருள் இன்ற பொருள் என்று இயம்பவொன்னா அந்நிலை என்று அந்த நிலையை நமக்கு சொல்கிறார். அது நம்ம அந்த கனவினுடைய தொடர்ச்சி மெலிதாக நிகழ்ந்து ஆனால் என்ன நிகழ்ந்தது என்று நம்மாலே சொல்ல முடியாதபடி அது நமக்கு மீண்டும் அதை என்ன செய்ய முடியாது, ரீகலெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வு அங்கே நிகழ்ந்து அப்ப அங்கிருந்து அது கண்டத்துக்கு வருது. கண்டத்துக்கு வரும் பொழுது அது கனவு நிலை. அங்க 22 கருவிகள் சேர அது புறவிடயங்களை அறிவதற்கான கருவியின்மையான் அது அந்த கரணங்களை கொண்டு புத்தியில் இருக்கிற விடயங்களை எடுத்து வினைக்கீடாக அனுபவிக்கிறது. அது அந்த புத்தியில நம்முடைய முன்வினை பதிவுகள் எல்லாம் இருக்கிறது இல்லையா. முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் அங்கே மறுவகை அங்கே மறுவி. அப்ப அங்கிருந்து என்ன செய்கிறது, உருவநடு ஓங்குனுதலா உருவுடன் நின்று ஓங்குனுதலாய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவிகள் எல்லாம் புகுந்து ஏண்டி எல்லா கருவிகள் எல்லாம் வந்து சேர அது அத்தாணி மண்டபத்தில் அரசன் இருப்பது போல இந்த இடத்துல இருக்கும்போது எல்லா கருவிகளும் சேர அந்த ஆணவத்துக்கு முழுமையாக மறைக்க முடியாமல் போகவே இல்லையா. அதனால உள்ள இருக்க அந்த ஆன்மாவினுடைய குணங்கள் எல்லாம் விளங்கி அது என்ன செய்கிறது, வெளி விடயங்களை அறிந்து அனுபவிக்கிறது. வெளியில் இருக்க விடயங்களை அறிந்து அனுபவிக்கிறது. இப்படி இந்த ஆன்மாவுக்கு வினை அனுபவம் அப்படின்னு வினயத்தை நல்ல அனுபவிக்கு ஈட்டுது, வினைய ஈட்டுகிறது அனுபவிக்கிறது. அனுபவிக்க அனுபவிக்க என்ன செய்யறது, பழைய வினை கழியுது இல்லையா. அது கழியும் பொழுதே புதிய வினைய சேர்க்கிறோம். இப்படி வினையை ஈட்டுதலும் நுகர்தலும் இல்லையா. இந்த வினையை ஈட்டி நுகர்தல் அந்த ஆன்மாவுக்கு என்ன பலனை தருகிறது. இந்த வினையை செய்ய, வினை என்பது மருந்துன்னு பார்த்தோம், வினை என்பது மருந்து. இந்த மருந்தை இந்த ஆன்மா அருந்த அருந்த இந்த ஆணவமலத்தினுடைய திண்மை தேகிறது, விளங்குதா. அதனால விடய நுகர்ச்சியில பற்று கொஞ்சம் கொஞ்சமா குறைகிறது. அதனால இதுக்குதான் வினை அனுபவத்தை கொடுக்கிறாரு. ஆனா இந்த கருவிகள் என்ன செய்யறது, என்ன அந்த கருவிகள் எல்லாம் கொடுத்த உடனே நமக்கு என்னதுக்கு கொடுத்தாம்னு சொல்லித்தான் கொடுத்தான்னு பாக்குறோம் இல்லையா. இறைவன் கொடுக்கும்போது அப்படித்தானே பார்த்தோம் அந்த கருவுல இருக்கும்போது. ஆனா அதை மறந்துட்டு நாம இந்த கருவிகளை எதுக்கு பயன்படுத்துறோம். ஒரு கால் அவியாதி மண்டியறியும் பெருந்தி மாற்றுவதற்கு, இந்த பசித்தியை மாற்றுவதற்கு தான் நம்ம ஆற்றலை போறோம். கொடுத்த ஆற்றலை போற சிவனை வழிபட்டு உய்வதற்கு பார்க்கல, என்ன செய்யறோம், இந்த தீயை எப்படியாவது அணைச்சிடலாமா அப்படின்னு முயற்சி பண்ணதும் இல்லையா. இது ஒரு காலம் என்ன. அதனால இந்த திருக்குறள்ல ஆறா இயற்கை அவா என்றார். என்ன சொன்னாரு, ஆறா இயற்கை அவா எவா, அவான்னா ஆசை விருப்பம். இதா இதுக்கு பேரா அவா என்பது என்ன அப்படின்னா அது பஞ்ச கிளேசத்துல ஒண்ணு, பஞ்ச கிளேசத்துல ஒண்ணு அவிச்சை அவா ஆசை. அவிச்சை அவா ஆசை அப்புறம் அகங்காரம் கோபம், இந்த அஞ்சும் என்னது பஞ்ச கிளேசம். பஞ்ச கிளேசம் அஞ்சு குற்றங்கள். எனவே இந்த ஆசை என்பது என்ன அப்படின்னா நாம பொருள் மேல் வைக்கிற பற்று. நாம பொருள் மேல் பற்று சென்றால் அது பேர் என்ன பேரு, ஆசை. அதான சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இப்போ நீங்க வந்து இங்க ஒரு தட்டு நிறைய வடை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வடைய பார்த்த உடனே அதை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருதா இல்லையா. அந்த பொருள் மேல் செய்கிற பற்று பேரு ஆசை. அதை எடுத்து வாயில வச்சிடணும்னு நினைச்சா அது அது என்னது அவா. அதை தனதாக்கி கொள்ளணும்னு நினைச்சா அது பேரு அவா. அது கிடைக்காத பட்சத்துல ஐயோ நாம யாரு நமக்கு கிடைக்கலன்னா அது அகங்காரம். அது கிடைக்காத சமயத்துல வர்றது கோ, அதனால ஃபெயிலியர்ல வரும்போது என்னது வருது கோபம். விளங்குதா என்று ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கூடிக்கிட்டே போகுது கூட்டம். விளங்குதா? எனவே இந்த ஒரு கால் ஆமா, அதனால நமக்கு என்ன சொல்றாருன்னா இந்த ஆறா இயற்கை அவா என்றார். யாரே சொன்னா? திருவள்ளுவர். ஆறா இவக்கை அவா, மற்று அதுவே எதுவே மற்று அதுவே ஆறா இயற்கை அவா. அந்த அவாயை நீப்புனா, அந்த அவாயில நீப்புனா மற்ற அதுவே பேரா இயற்கை தரும் சொல்றாரு இல்லையா. அந்த அவாவை நீக்கினா மற்ற அந்த நீக்கமே நமக்கு பேராயற்கை மாற்றுங்கிறது அந்த வினை மாற்று ஆறாயற்கை அவா. அதை விட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கு? பேராயற்கை. ஆறாயற்கை எது பேராயற்கை எது? ஆறாமை பேராமை அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? ஆறாமை பேராமை இது ரெண்டு ஆமை. எத்தனை ஆமை இருக்கு? அது என்ன ஆமை? இதுனா என்னது ஆறாமைனா? மை என்பது என்னது? தன்மை. ஆறாத தன்மை பேராத தன்மை. விளங்குதா? எனவே ஆறாதன நிரம்பாத, அனுபவிக்க அனுபவிக்க நிரம்பாத தன்மை. பேராத தன்மைனா சத்தான தன்மை, மாறாத தன்மை. இது ரெண்டு எதுக்கு இருக்கு? இந்த ரெண்டு தன்மையும் உடையது எது? அவாவா? ஆன்மா. ஆன்மா ஆன்மா. அப்போ இந்த ரெண்டு தன்மையும் ஒருதலையா மறுதலையா? ஒருதலையா மறுதலையா? மறுதலை. ஒருதலை என்னன்னா ஒத்த தன்மை, ரெண்டு ஒவ்வாத தன்மை, வேறு வேறு. அப்போ ஒரு பொருளுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மை இயல்பா இருக்க முடியுமா? அப்ப இது எப்படி சொல்றீங்க? அப்ப சொல்றது சரியில்லையே. ரெண்டும் ஆன்மாவுக்குனா ஆன்மாவுக்கு இரண்டு மாறுபட்ட தன்மை எப்படி இருக்க முடியாது? இயல்பா இருக்க முடியாது. அப்ப எப்படி இருக்கு? அப்போ இந்த ஆறாமை பேராமை இரண்டு மாறுபட்ட தன்மை ஒரு பொருளுக்கு இயல்பாக இருக்க முடியாது என்பது லாஜிக், மாற்ற முடியாத உண்மை. அதனால அப்போ நமக்கு இருக்குன்னா நமக்கு அப்போ இரண்டும் இயல்புன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி வந்தது என்று சொன்னால், ஆறாமை என்பது உலகத்து இயற்கை, பேராண்மை என்பது சிவத்தின் இயற்கை. இந்த ஆன்மாவுக்குன்னு எதை சார்ந்ததோ அதை பெறுகின்ற தன்மைதான் இதன் இயற்கை. எனவே இது ஆறாமை உடைய உலகத்து பாசத்தை சார்ந்தால் ஆறாமையும், பேராமை உடைய சிவத்தை சார்ந்தால் பேராமையும் பெற்று நிற்கிறது என்று அந்த சைவ சித்தாந்த உண்மையை யார் சொல்றா? தெய்வ புலவர் நமக்கு உணர்த்துகிறார். விளங்குதா? எனவே இங்கே இந்த ஆன்மா வேக்கமிகு உண்டி பொருட்டால் ஒரு கால் அபியாது. எனவே ஒரு காலம் இந்த உலகத்தை அனுபவிச்சு நமக்கு போதும்னு அந்த இது வராது. ஏன்னா அது நம்ம இவர் பாடினது போல ஆசைகள், ஆசைகள் நமக்கு ஒரு நினைவுக்கு வருவதே இல்லை. அழகேசனுடைய செல்வத்தை எல்லாம் உணர்ந்து கொட்டினாலும் என்ன செய்கிறான்? ஏ உனக்கு என்ன வேணும்ப்பா? எனக்கு சம்பளம் நிறைய வேணுமா? சரி 50,000 போதுமா? 100,000 போதுமா? இன்னும் கொடு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப சரி இவன் ஓயாம கேட்டே இருக்கான். ஏ அப்படின்னு கூப்பிட்டாச்சு யார? குபேரனை கூப்பிட்டு சாவி அவன்கிட்ட கொடுனாச்சு. யார்ட்ட? சாவிய குப்ப திருப்தியா இல்லை சாமி? என்ன எனக்கு இந்த ரசவாதத்தை சொல்லி கொடுங்க, நான் மற்றதெல்லாம் தங்கம் ஆக்கிக்கிடுதேன் அப்படிங்க. எனவே குபேரன் செல்வம் பூரா கிடைச்சாலும் என்ன செய்யறான், ரசவாதத்துக்கு. அப்போ சரி, ஒரு வீடு இல்லைன்னா வீட்டை கொடுத்தான், ஏ போதுமா இந்த வீடு என்ன சாமி நல்ல பெரிய பங்களாவா கொடுங்க, கொடுத்தாச்சு போதுமா, அந்த தெருவை கொடுங்க சாமி, தெருவை கொடுத்தாச்சு, ஊரை கொடுங்கண்ணா, நாட்டை கொடுங்கண்ணா, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு போதுமா, இந்த கடல்லாம் ஏன் சும்மா கிடக்கு, இதை பட்டா போட்டு கொடுமேங்க என்று இப்படி. அது போல ஆயிரம் நூறு வயசு ஆனாலும் வந்து நூறு வயசு ரொம்ப நோய் தேனும், நடக்க முடியல, கால் வலிக்கு, கண்ணே தெரிய மாட்டக்கு, காது வள்ளுசா, ஒண்ணுமே சொல்றது ஒண்ணுமே, அதான் மாட்டி விடுதாங்க. அப்படி என்னத்த மாட்டினாலும் என்ன யாரு பேச ஏஸ்தானே தெரியல. அப்படி இருக்கும் போது சரி ரொம்ப கஷ்டப்படுதானே, என்னை கூட்டு போக மாட்டானே, அழைக்க மாட்டேக்கானே, என்ன வந்துட்டான் அவன், வாமா வந்துட்டேன், யோ என்ன அவசரப்பட்டு வந்துட்டு இல்லையா, வந்ததே வந்தேரு, வந்ததுக்கு ஒரு காயகல்பம் கொடுத்துட்டு போறோம் அங்க, விலங்குதான். அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இன்னும் கொஞ்சம் ஆயில கூட்டத்தான். எனவே இப்படி ஆன்மாவுக்கு ஒரு நிறைவு வருவதே இல்லை. அதனால ஒரு கால் அபியாது மண்டி எரியும் பெருந்தியும் ஆற்றுதற்கு தின்திற சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் ஒருங்கே உடங்கிந்து. அப்போ நம்முடைய தொழில்கள் எல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய அறிவுக்கு தகுந்தாற் போல தொழில். எனவே அறிவும் தொழிலும் எப்படிப்பட்டது, அறிவும் தொழிலும் எப்படிப்பட்டதுன்னா துவந்துவம், ஒன்றை ஒன்று ஒன்றை பிரிக்க முடியாது. எல்லா தொழிலும் அவனுடைய அறிவின் பங்கு அங்க இருக்கும், இருக்குமா இல்லையா, அறிவுக்கு தகுந்தாற் போல தொழிலே இருக்கும். எனவே அறிவை பிரிச்சு விட்டு தொழில பார்க்க முடியாது. எனவே ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தே இருக்கும், அதான் இணையடின்னு சொல்றோம். இறைவனுடைய அடிய இணையடி பிரிக்க முடியாதது. எனவே இந்த ஆன்மா இப்படி செய்கிறது, வினைகளை எட்டுகிறது. அப்போ அவன் செய்வதற்கு அவன் இச்சை வழி, அந்த இச்சை எதை காட்டுகிறது, அவனுடைய அறிவின் பக்குவத்தை காட்டுகிறது. அவன் இச்சித்த பொருள்கள் எல்லாம் இவன் அதுக்கு கொடுத்து கொடுத்து என்ன செய்யறான், அதுல விடைய வெறுப்பு ஏற்படட்டும் என்பதற்காக கூட இருந்து அதை செய்கிறான். அப்படி செல்லும் பொழுது அவன் செய்கிற வினைகள், அவன் செய்கிற வினையும் அனுபவிக்கும் போது எடுத்த கருத்தெல்லாம் பார்த்து பார்த்து என்ன செய்யறான், என்ன கருதி செய்கிறான் அப்படிங்கறதெல்லாம் எழுதி வைக்கிறான் இல்லையா. அப்போ எவ்வளவு வேணா கொண்டு வந்தான், புதுசா எவ்வளவு செஞ்சான் அப்படிங்கறதெல்லாம் அங்க அக்கௌண்ட்ல வைக்கிறான். அதனால அப்படி செலவு பட்டோலதிட்டும் படி போட்டினாரு. அப்புறம் இதை செஞ்சு முடிச்சு அந்த நல்வினைக்கு தகுந்தாற் போல அதீதமான நல்வினை செஞ்சா எங்க போனோம், சொர்க்கங்களுக்கு போய் இந்திரரு இல்லையா, இந்திராதி தேவர்கள் உள்ள லோகம், பிரம்மா விஷ்ணு அவங்க லோகத்துல போய் அங்க நல்ல தாமரை பூல கொஞ்ச நேரம் உட்காந்து, இங்க பாம்பனையில கொஞ்ச நேரம் படுத்து கெடுத்து உருண்டு கிருண்டு எந்திரிச்சு வைகுண்டத்தை பார்த்து சத்தியலோகத்தை பார்த்து இந்திர லோகத்துல ரொம்ப ஊர்வசி எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி இங்கெல்லாம் பார்த்து நாலாவிதத்தால் நலம்பெறும் நாள் தான் மாய, இதெல்லாம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்கா இல்லையா. எனவே இவன் கொண்டு போன புண்ணியம் எல்லாம் காலி ஆயிரும் ரெண்டே நாள்ல இல்லையா, அப்படித்தானே, ரொம்ப ஊர்வசிய பார்த்தானே காலி ஆயிடுச்சே, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்ய, வெற்றி கடுந்தூதர் வேகத்துடன் வந்து பற்றி மிச்ச கணக்கு இருக்கப்பா, நரகத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அப்ப ஏன் முதல்ல இங்க அனுப்புறான், நரகத்துக்கு போக வேண்டிய சொர்க்கத்துல அனுப்புதான், அது தெரியும், அதான் முதல்ல ஏன் அனுப்புறான் கேட்டா, ஏன்னா அதெல்லாம் சூசி கடாய நியாயம் பற்றி, விளங்குதா விளங்குதா, சூசி கடாய நியாயம் பற்றி. உன்னை சொன்னா அது என்னது கீழ, அது என்னது இல்ல, அது சூசி கடாய நியாயம்னா, இப்போ ஐயா உங்க பேர் என்ன, ஐயா அருள்குமார், இவர் வந்து ஒரு பெரிய இரும்பு கொல்லர், கொல்லர் இரும்பு கொல்லி இல்லையா, இரும்பு கொல்லி மரங்கொல்லி இருக்காங்களா இல்லையா, அவர் இரும்பு கொல்லி இவற்ற போய் ஒருத்தர் ஆர்டர் கொடுக்காரு. என்ன கொடுக்காரு? இங்க இங்க செங்குந்தர் மேல்நிலை பள்ளியில இங்க கோடை வகுப்பு நடக்க போது அவங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு ஒரு பெரிய அண்டா கடாய். சரி அண்ணாச்சி கொடுத்துட்டு போங்க, அட்வான்ஸை கொடுத்துட்டு போங்கன்னு அட்வான்ஸை வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. அதுதாப்புல அவள் அவங்க ஒரு ஊசிக்கு ஆர்டர் கொடுக்காரு. அவர் கொடுத்து ஒரு மாசம் கழிச்சு இவர் கொடுக்காரு. இவர் இதை முதல்ல போய் செல் பண்ணிட்டாரு. அது பெண்டியில் கிடக்கு. ஏன்? எதை சீக்கிரமா அத முதல்ல கொடுத்துரு. அதான் ஊசி. ஊசினா ஊசி கடாய். கடாய் முதல்ல கொடுத்தாலும் அதை பின்னால செய்வாரு. இவன் பின்னால கொடுத்தாலும் அது மாதிரி குறைய செஞ்சிருக்க நல்வினைய முதல்ல அனுபவிச்சுட்டு நிறைய செஞ்சிருக்க பின்னால போங்காரு. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? சூசி கடாய நியாயமாய். ஒன்னும் நியாயமா தெரியல கிடோ. நியாயம்னா முறைமை, நியாயம்னா முறைமை. நமக்கு பிரேசஸ் இடியம்ஸ் எல்லாம் வருதல்ல, அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா அதை போய் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நரகத்துக்கு கொண்டு போறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. இங்க அந்த தருமத்தை எங்க கொண்டு போறாங்க? தருமன்ற கொண்டு போயாச்சு. அவன் வந்த உடனே ரொம்ப கனிவா பேசுதான். கனிவா பேசணும், இவனுக்கு உச்சி குளிந்துருச்சு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சிட்டான்? கொண்டு ஓடி அங்க அவனுக்கு தண்டனை கொடுக்கின்றான். அங்க கொண்டு போய் என்ன செஞ்சான்? ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுதான். மயலூரும் செக்கினடை திரித்தும் தீவாயில் இட்டெரித்தும் இல்லையா, தக்க நெருப்பும் தூண் தழுவித்தும் மிக்கு ஓங்கும் நாராசம் காய்ச்சி செவி மடுத்தும் ஈரா பொன்னோடை தின்னென்று அடித்தும். அப்போ நம்ம சைவர்கள் பொதுவாக பெருமானுடைய ஐந்தெழுத்தை சொல்கின்ற வாயில இந்த இதே என்ன செய்யக்கூடாது? ஆமா, இதெல்லாம் என்ன எழுந்த ஒன்று, எப்பேற்பட்டதை நம்ம உச்சரிக்க வச்சிருக்கான் பெருமான் அந்த வாயில. ஏன்னா நீங்க திருமாளிகை தேவரை பாத்தீங்கன்னா பூசைக்கு உலகத்துக்கு பயன்படுத்த கையை பயன்படுத்த மாட்டார். அவர் உட்கார்ந்து பூசையில உட்கார்ந்தாருன்னா தனியா ரெண்டு கை முளைக்கும், அதை வச்சுதான் பூஜை செய்வார். ஏன்னா இந்த உலகியலுக்கு பயன்படுத்தின கை அவனுடைய பூசைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சாரு இல்லையா. அவருடைய பண்புங்கே நாம அந்த வாயில என்னத்தெல்லாம் சொல்றோம், இந்த கையில என்னத்தெல்லாம் செய்யறோம், செய்யலாமா? எனவே நம்மகிட்ட இருக்கிற நம்முடைய உறுப்புகளை பெருமானுடைய பூசைக்கு என்று எண்ணி என்ன செய்யணும், பவித்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. அந்த வாயில கண்டத பேசக்கூடாது. அதனால இங்கே இவர்கள் அப்படி சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன செய்யறோம், அவருடைய உணையை அறுத்து அதான் கொன்னா பாவம் தின்னா போச்சுங்கிறது. அவர் தின்ன அப்ப அது அவனுடைய ஊனையே தின்னாதான் அது நேர் செய்யப்படும் என்று இப்படி அங்கே செய்து. அப்ப இப்படியெல்லாம் செய்யும் போது அப்படியும் அவ்வளவு செஞ்சு விதவிதமான நரகங்களுக்கு அனுப்புறான். விதவிதமான நரகங்களுக்கு அனுப்பி அப்பவும் அவன் கோபம் தீரல. பலநாள் பலன் 12 நாள் செல்லும் பணி கொண்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் அவன் செஞ்சத கடன் வாங்கினாம்னா அதை என்ன செய்யணும், கொடுத்துதான் தீரணும் என்பது போல கடன் கழித்தல் காரியமாமனை எண்ணிக்கொண்டு வரும் நோயின் குறிப்பு அறிவார். அதெல்லாம் நோயினால செய்யறது, வேணும்னு யாரும் செய்யறதில்லை. எல்லாருமே அந்த ஆணவம் என்ற நோயினால யாருமே துன்பத்தை விலை கொடுத்து வாங்குவாங்களா? அவனுடைய அறிவு லட்சணம் அப்படி அப்படி எல்லாம் செய்யறான். அப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்முடைய தாய் தந்தை யாரு? எனவே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஐயோ நல்ல செய்யணும், சீக்கிரமா பிள்ளைக்கு குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த யமதூதர்களுக்கு இவர் பரிசு கொடுக்காரு. நல்ல செய்யப்பா அப்படின்னு நல்ல போட்டு கொளுத்தினே, விளங்குதா? எனவே இவனுக்கு சீக்கிரம் பிள்ளைக்கு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி நிற்க வல்ல கருணை மரம் போற்றுங்கிறாரு. அது என்ன சரி, கருணை மரம் என்கிறார். அப்படி அங்க செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மா, இந்த ஆன்மா இத மாதிரி அப்படி அனுபவிக்கிறது இந்த மனிதர்களுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிருக்கும், எல்லா உயிருக்கும் இதே மாதிரிதான். பல்லுயிருக்கும் என்ன பயா இருவினைக்கண் என்றி முன்னை முதலென்ன முதலிலும் நல்வினைக்கண் எல்லா உலகம் எழுப்புண்டு எடுப்புண்டு செல்காலே, இதெல்லாம் இதனுடைய விரிவுகள் எல்லாம் நமக்கு 11 திருமுறையில பட்டினத்தார் சொல்லுவார். அந்த பாடல்களை படிச்சா இன்னும் நல்லா அருமையா இருக்கும். நமக்கு நேரம் இருக்காதனால அதுல எங்கெங்கெல்லாம் எப்படி போறோம்னு ரொம்ப விரிவா அவரு அதை சொல்லுவார். அப்போ இப்படி இந்த எல்லாத்துக்கும் விலகி தந்தாப்புல பல மாதிரி அனுபவங்களை கொடுக்கறாரு. அப்போ இந்த நாம பிறக்கும் பொழுது எப்படி எல்லாம் பிறக்கிறோம், மேல பிறக்கும் போது நால்வகை தோற்றம் 7 பிறப்பு 84,100 யோனி பேதம்னு சொல்லியிருப்பாங்க. எனவே அப்படியெல்லாம் பிறந்தாலும் என்ன செய்யறோம்னா உடல் வேறுபாடு, இட வேறுபாடு, அறிவு வேறுபாடு என்று இந்த 3 வகை வேறுபாடோடு நாம வெவ்வேறு இடங்கள்ல பிறக்கிறோம் இல்லையா. அப்படி பிறந்து எல்லா உலகம் எல்லா உலகம்னா நாம இப்ப இருக்கிறது எங்க இருக்கோம், இப்போ நாம இருக்கிறது பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்துக்கு மேல கீழே இது 108 புவனங்கள் உள்ள பிரதிவிதத்துவத்துல இருக்க ஒரு அண்டம். இந்த அண்டத்துல நாம இருக்கிறோம். இந்த தண்டத்துக்கு மேல் மேல் போறது பூரா புண்ணிய பூமிகள், கீழ் கீழ் போறதுலாம் பாப பூமிகள், விளங்குதா. எனவே இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போய் போக்கு வரவு செய்து எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு அங்கங்க போய் பிறந்து மீண்டும் மீண்டும் வந்து இருவினைக்கண் நின்றரைத்து இங்க அப்படி போகும்போது நல்வினைக்கண் வாழ்நாளில் அதுக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா. இப்படி ஒவ்வொரு பக்கமா அலைஞ்சி ஒரு நல்வினை செஞ்சதுனால என்ன செய்யறாருன்னா ஒரு உயிர் நிவீரதுக்கு நெறி என்ன அப்படின்னா தன்னை தன் அன்பரை கண்டது உயிர் இன்புறுதல். முதல்ல இப்படி ஒவ்வொரு உலகா பிறந்துட்டு இருக்கவனுக்கு அதுல இருந்து இந்த பிறவியிலிருந்து மீளணும் அப்படின்னா முதல்ல என்ன வரணும், முதல்ல என்னன்னா சிவபுண்ணியம் செய்யணும். சிவபுண்ணியம் செய்தால் என்ன வரும், 51 பாட்டு திருவருள் பயன் என்னது, 51 பாட்டு என்னது, நீடும் எரிவினையும் நேராக நேராதல் கூடும். ரெண்டு நேராதல் போட்டிருக்கா இல்லையா, என்ன நேராதல், முதல் நேராதல் வினையில அறிவிலே ஒப்ப பாக்குற தன்மை, இரண்டாவது நேராதல் நம்முடைய சக்தி திருவ அருள் சக்தி நமக்கு முன்னால் வந்து குருவாய் நிற்றல் கூடும். அது சக்தி நிற்பது, இது வினை அறிவிலே ஒத்து நிற்பது இல்லையா. எந்த ரெண்டும் அது நேராவது இது நேராக விளங்குதா. எனவே அப்படி வந்தா என்ன செய்யும், இருவினை ஒப்பு வரும். சிவபுணி செஞ்சா இருவினை ஒப்பு வரும். இருவினை ஒப்பு வந்தா மலபரிபாகம், மலபரிபாகம் வந்தா சத்தினிபாதம், சத்தினிபாதம் வந்தா வந்தா சும்மா அடக்க மாட்டார் இருக்க, சத்தினிபாதம் வந்தா என்ன இருக்கும், சத்தினிபாதம் வந்தா குரு வருவார். அப்படி சொல்லுங்க, குரு வந்தா ஞான உபதேசம், உபதேசம் வந்தா கேட்டல் ஞானத்தால் சிந்தித்தல் வரும், சிந்தித்தல் வந்தால் தெளிவு, தெளிவு வந்தால் நிட்டை, நிட்டை வந்தால் முக்தி, இதுதான் ப்ராசஸ். எனவே முதல்ல சிவபுண்ணியம்